நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறது பசுமை குடிலில் நூற்புழு மேலாண்மை குறித்த விவரங்கள். விவரங்கள் சொல்றதுக்காக நமது பல்கலைக்கழக நூற்புழுவியல் துறையிலிருந்து உதவி பேராசிரியர் முனைவர் பி கலையரசன் அவங்க வந்திருக்காங்க. வாங்க இப்ப அவங்கள சந்திச்சு பேசுவோம். வணக்கம் சார்.
வணக்கம்.
இன்னைக்கு வந்து பசுமை குடிலில் நூற்புழு கட்டுப்பாடு அப்படிங்கறத பத்தி நம்ம நேயர்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. நூற்புழு கட்டுப்பாடை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த பசுமை குடில் அப்படிங்கிறது இப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றுட்டு வருது, அதுல என்னெல்லாம் சாகுபடி பண்றாங்க நம்ம விவசாயிகள் அப்படின்னு சொல்லுங்க சார்.
அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். நாம் தற்போது வந்து மிகவும் பிரபலம் அடைந்து வரும் பசுமை குடில்ங்கிற பாலிகவுஸ் கல்டிவேஷன், அதாவது ப்ரொடெக்டர் கல்டிவேஷன் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வந்து எப்படி வந்து பயிர்களை உற்பத்தி செய்யலாம், அதற்கு முக்கியமான காரணம்னா பெருகி வரும் மக்கள் தொகையில், அதனால் வந்து நம்ம சாகுபடி செய்யக்கூடிய நிலப்பரப்பு வந்து மிகவும் குறைந்து விட்டது. அதனால் நாம் வந்து பசுமை குடில் மூலமாக உற்பத்தி பயிர் உற்பத்தி வந்து தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகின்றன. இதற்கு வந்து பல காரணங்கள் சொல்லலாம். அதாவது குறுகிய காலத்தில் வந்து அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். ஒரே பயிரை திரும்ப திரும்ப அவங்க பண்ணுறது மூலியமாகவும் நம்ம வந்து அதிகப்படியான உற்பத்தி பண்ணலாம். முக்கியமாக அந்த சீசன் சொல்லக்கூடிய பருவம் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். அது எல்லா பருவத்திலையும் அந்த உள்ளார வந்து நம்ம பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வந்து மகசூல் வந்து உற்பத்தி பண்ணலாம். ஆஃப் சீசன் சொல்லக்கூடிய பயிர்கள் வளராத காலங்கள்லையும் இந்த இதில் நம்ம வளர்க்க முடியுமா அதிகப்படியாவது. இப்போ தக்காளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரண 3 ரூபாய்க்கு விற்கும், 50 ரூபாய்க்கு விற்கும். நம்ம வந்து அந்த 50 ரூபாய்க்கு விற்கக்கூடிய காலங்களில் நம்ம வந்து இந்த ஈஸியாக உற்பத்தி பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் அந்த மாதிரி வந்து விளையாட்டங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ பசுமை குடில் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வந்து உற்பத்தி பண்ணும்போது நமக்கு வந்து அதே விவசாயத்துக்கு நம்ம அதிகப்படியான வந்து லாபம் பெறலாம். அதனால் வந்து பசுமை குடில் வந்து முக்கியமாக காய்கறி பயிர்கள், கொடி காய்கறி பயிர்கள் மற்றும் கொய் மலர்கள் சொல்லக்கூடிய மலர்கள், ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளுடைய மலர்கள் மூலியமாகவும் உற்பத்தி பண்ணுறாங்க. அதனால் வந்து அதிகப்படியாக இப்போ வந்து விவசாயிகள் விரும்பி பயிரிடுறாங்க. இந்த நூற்புழுகள் பாதிப்பு வந்து வெளியில் தெரியாது, ஏன்னா இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினமாக இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அது எப்படி இருக்கணும், மண்ணில் ஏற்படும் சத்து குறைபாடு போன்றே இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மண் மாதிரி எடுக்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ அதற்கு முன்னாடி நம்ம நூற்புழுக்கள் தாக்குதல் வந்து அதிகப்படியாக இந்த பசுமை குடிலில் ஏன் இருக்குது அப்படிங்கிற காரணத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பசுமை குடிலில் உபயோகப்படுத்துகிற மண்ணிலேயே வந்து ஏற்கனவே நூற்புழுக்கள் கலந்திருக்கலாம். மேலும் அதில் உபயோகப்படுத்தக்கூடிய அங்கக்க பொருட்கள், அதாவது தொழு உரங்கள் வந்து அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் வரும். வயல்வெளியில் இயல்பாக பின்பற்றக்கூடிய பயிர் சுழற்சி முறை, மண்ணை வெப்பம் பூட்டும் முறை, இந்த மாதிரி பல வகையான இயற்கையாக தரிசாக விடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்டர் கல்டிவேஷன் சொல்லக்கூடிய பாலிகவுஸ் கல்டிவேஷன், அதாவது பசுமை குடிலில் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது. உபயோகப்படுத்துறதும் முடியாத நிலையில் நம்ம விவசாயிகள் இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் பாசனத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய நீர் மூலியமாகவும், சொட்டு நீரோ அல்லது தெளிப்பு நீரோ உபயோகப்படுத்தும் அந்த நீர் மூலியமாகவும் நூற்புழுக்கள் அதிகமாக வர்றதுக்கு பசுமை குடிலில் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் புரோட்ரேன் சொல்லக்கூடிய குழித்தட்டு முறையில் வந்து நாற்றுக்களை வந்து வாங்கி தான் வந்து பசுமை குடிலில் வந்து அநேகமான விவசாயிகள் வந்து வாங்கி நடுறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற இடத்துலேயே நம்ம கரெக்டாக அதை வந்து தேர்வு செய்யணும், ஏன்னா குழித்தட்டு முறையில் வெளியிலேருந்து வாங்கும்போது அதிலே அதிகப்படியாக நூற்புழுக்கள் பாதிச்சிருக்கு. இதை நாங்கள் வந்து நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால் விவசாயிகள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும் வெளியிலேருந்து நாற்று வாங்கும்போது, ஏன்னா நாற்று வந்து பொதுவாக வந்து இந்த மலைப்பயிர்கள் அதாவது கொய் மலர்கள்லையோ அல்லது அதிகப்படியான விலைக்கு விற்கக்கூடிய காய்கறி பயிர்களில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணும்போது நம்ம வந்து வெளியிலேருந்து தான் நாற்று வாங்குறோம். அதனால் நீங்கள் நாற்று வாங்கும்போது முக்கியமாக வந்து அதோடய வேர்களை ஏதாவது ஒரு 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 100 இதுக்கு ஒரு செடி மாதிரி எடுத்து அதோடய வேரில் ஏதாவது வேர் முடிச்சு இருக்கா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி பார்க்கலைனாலும் நம்மளுக்கு வந்து இந்த நூற்புழுக்கள் பாதிப்பு வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் சொல்லக்கூடிய மக்களுடைய விருப்பத்துக்கேற்ற காய்கறி பயிர்களை நம்ம வந்து இடைவெளி இல்லாமல் அதிகப்படியாக பயன்படுத்துறது முக்கியமான காரணம். அதனால நூற்புள்ளி எதிர்ப்பு திறன் இல்லாத ரகங்களை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறனால அது மூலியமாக அதிகமாக வரலாம். அதே மாதிரி இடைவெளி இல்லாமல் நம்ம பயிர் செய்கிறதுனாலையும் அந்த நூற்புழுக்கள் அதிகமாக வரலாம். நூற்புழு கட்டுப்பாட்டிற்கு வந்து நம்ம வந்து நிறைய அங்கக பொருட்கள் சொல்கிறோம், அது மூலியமாக குறைக்கலாம். வேப்ப மின்னாக்கு வந்து நம்ம போட சொல்கிறோம், அதையும் வந்து விவசாயிகளுக்கு வந்து தரமானதாக கிடைக்கிறதில்ல, அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் நூற்புழுக்கள் அதிகமாக வந்து பசுமை குடியில் இருக்கிறதுக்கு. அப்புறம் கூட்டு நோய்கள், நூற்புழுக்கள் மற்ற நோய்க்கிருமிகளோடு சேர்ந்து கூட்டு நோய்களை உற்பத்தி பண்ணுறதுனால அதிகப்படியான மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பசுமை குடியில் நிலம் அசாதாரணமான சூழ்நிலை, அது அதிகப்படியான வெப்பம் இருக்கும், அதிகப்படியான வந்து ஈரப்பதம் இருக்கும், இதெல்லாம் வந்து குறைந்த நாட்களில் அதிகப்படியான நூற்புழுக்கள் வந்து உற்பத்தி ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக நம்ம சொல்லலாம்.
சரிங்க, இப்போ இந்த பசுமை குடியில் வந்து நூற்புழு தாக்குதல் ஏற்படுறதுக்கு உள்ள காரணங்கள்லாம் நீங்கள் இப்போ சொன்னீங்க. பசுமை குடில் அப்படிங்கும் போதே வந்து முக்கியமாக காய்கறி பயிர்கள், சில இடங்களில் மலர் பயிர்கள் இதை பயிர் செய்கிறாங்க. அப்போ இந்த பயிர்களை தாக்கக்கூடிய முக்கியமான நூற்புழுக்கள்லாம் என்னென்னு
சொல்லு. அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக பசுமை குடிலில் காய்கறி பயிர்கள், கொடி காய்கறி பயிர்கள், கொய் மலர்கள், அதாவது ஏற்றுமதி தரம் வாய்ந்த கொய் மலர்கள் வந்து நம்ம விவசாயிங்க வந்து உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க. இதில் வர்றது வந்து முக்கியமான நூற்புகள்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேர் முடிச்சு நூற்புழு அப்படிங்கிற நூற்புழு தான் வந்து மிகவும் முக்கியமான வந்து நூற்புழு. இந்த நூற்புழை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து சில வழிமுறைகள் இருக்கின்றன, ரொம்ப எளிதாக கட்டுப்படுத்தலாம், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம சாகுபடி செய்வதற்கு உபயோகப்படுத்துகிற மண் கலவை வந்து தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து மண் மாதிரிகளை எடுத்து நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய வேளாண் கல்லூரிக்கோ அல்லது வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு உள்ள நூற்புழு துறையை வந்து நம்ம அனுப்பி அவங்க ஒரு வாரத்திற்குள்ளார அவங்களுக்கு வந்து என்ன நூற்புழு இருக்கிறது அதனுடைய தன்மையை பற்றி அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் முதற்கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டிய, கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலை இது. அதற்கு அடுத்தபடியாக மண் உபயோகப்படுத்தக்கூடிய மண்ணில் வந்து நம்ம வந்து அதில் நூற்புழுகள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு தகவல் கிடைச்ச உடனே அவங்க நிறையா வழிமுறைகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் இப்போ உங்களுக்கு வந்து இருக்குதுன்னே நம்ம வச்சுக்குவோமே, அதனால் அந்த இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம விரிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நூற்புழுக்கள் அதிகமாக வேர் முடிச்ச நூற்புழு இருக்குதுன்னு நம்மளுக்கு தகவல் வந்துருச்சுன்னா நாம் முதற்கட்டமாக செய்ய வேண்டியது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பெட் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய மண் கலவையை தேர்வு செஞ்சு அதை வந்து ஃபார்மலின்ங்கிற ஒரு கெமிக்கலை வந்து வச்சு ட்ரீட் பண்ணலாம், அதாவது அதை வந்து ஊற்றி அதை நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். ஃபார்மலின் சதவீதம் என்னென்னா 0.5 சதவீதம் வந்து கரைசலை உற்பத்தி செய்யணும். அதை எப்படி உற்பத்தி பண்ணலாம்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 12.5 மில்லி லிட்டர் விதம் வந்து ஃபார்மலினில் கரைச்சி 1 கிலோ மண்ணுக்கு 100 மில்லிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற அந்த 0.5% ஃபார்மலின் கரைசலை 1 கிலோ மண்ணுக்கு 100 மில்லி வீதம் நினச்சி அதுக்கு மேலே பாலித்தீன் பை கொண்டு நன்றாக மூடி 1-2 வார காலத்திற்கு வைத்தோமானால் கிட்டத்தட்ட 90% நூற்புழுக்கள் அழியும் வாய்ப்புகள் இருக்குன்னா, நூற்புழுக்கள் மட்டுமல்ல அதனுடைய முட்டைகளும் அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து பாலிஹவுஸ்ங்கிற அந்த பசுமை குடியில் வந்து வளர்க்கக்கூடிய பயிர்கள் வந்து நம்ம அதிகப்படியாக வந்து உற்பத்தி செலவு போடுறதுனால இதை வந்து நீங்கள் பண்ண வேண்டியது மிகவும் முக்கியம். ஏன்னா நூற்புழுக்கள் வந்து தாக்குதல் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சத்து பற்றாக்குறை மாதிரியே தான் இருக்கும், அதாவது எல்லோயின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிறமடைந்தது வளர்ச்சி குன்றி காணப்படும். அதனால் வந்து ஈஸியாக கண்டே பிடிக்க முடியாது. விவசாயிகள் வந்து வேரை பிடுங்கி பார்த்தா மட்டும்தான் அதில் வந்து வேர் முடிச்சிருக்கா, அது வந்து நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா அதெல்லாம் வந்து விவசாயிகளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும். இப்போ ட்ரைனிங் எடுத்த விவசாயிகள் நிறையா இருக்கிறாங்க, அவங்ககிட்டையும் நீங்கள் கேட்டுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து நாங்கள் சொல்லக்கூடியது நீங்கள் பயன்படுத்தி ஈஸியாக நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். 2வதாக மண்ணை வெப்பமூட்டும் முறையிலையும் வந்து சாயில் சோலரைசேஷன் சொல்லுவாங்க, அந்த முறையிலையும் வந்து மண்ணை வெப்பமூட்டி அந்த வெப்பமூட்டப்பட்ட மண்ணை எடுத்து நம்ம வந்து பசுமை குடிலை உபயோகப்படுத்துற மூலயமா நூற்புழு தாக்குதலை குறைக்கலாம். இதை வந்து குஜராத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியும் கூட, நம்மளுக்கு ஒன்றும் செலவே கிடையாது. ஆனால் இந்த முறை மூலமாக நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நூற்புழுக்கான எதிரி உயிரினங்களை அதிகம் உள்ள மக்கிய தொழு உரங்களை நம்ம உபயோகப்படுத்தலாம். ஏன்னா இந்த தொழு உரங்கள் வந்து நன்மை செய்யும் நூற்புழுக்கான எதிரி உயிரினங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும். அதனால் வந்து மக்கிய தொழு உரங்கள் பரிந்துரைக்கப்பட்ட 12.5 டன் 1 ஹெக்டருக்குங்கிற வீதம் நம்ம இட்டு நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நூற்புழு எதிரி தாவரங்கள்னு சொல்கிற கேந்தி போன்ற பயிர்களை வந்து உபயோகப்படுத்தி இது எப்படி நூற்புழுக்களை கட்டுப்படுத்துதுன்னா அதனுடைய வேர் கசிவிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான ரசாயனம் வந்து நூற்புழுக்களை கொல்ல வல்லது. இதையும் வந்து பூ பூக்கிற வரல வச்சுட்டு அதுக்கப்புறம் மடக்கி உழலாம் அல்லது அப்படியே நீங்கள் வந்து மண்வெட்டிலே வெட்டி மக்க செஞ்சு உபயோகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சாகுபடிக்கு 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்பு ஈரப்பதமுள்ள மண்ணில் வேப்ப மின்னாக்கு வந்து 250 கிலோ 1 ஹெக்டருக்கு வீதம் உபயோகப்படுத்தியும் நூற்புழுக்களை வந்து கட்டுப்படுத்தலாம். ஆனால் வேப்பமண்ணாக்கள் இருக்கிற ரசாயன திரவங்களும் இந்த கேந்தி சொன்ன மாதிரி அதுவும் வந்து நூறு புழுக்களை அழிக்க வல்லது. பாசனத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய நீர் இருக்கு இல்லைங்களா, அந்த நீர்லேயும் வந்து நூறு புழுக்கள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இது பார்த்திங்கன்னா வெளி இடங்களில், அதாவது இப்போ ஒசூர் அந்த மாதிரி இடங்களில் வந்து வணிக ரீதியாக வந்து நிறைய வந்து உங்களுக்கு புரோட்டரங்களுடைய சொல்லக்கூடிய குளித்தட்டில் வந்து உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு தராங்க. அங்கேருந்து உங்களுக்கு பாதிப்புகள் வரும்னு சொல்கிறேன். ஏன்னா சில இடத்துல வந்து ஆற்றிலேருந்து நீர் அப்படியே வந்து உறிஞ்சி குழாயில் உறிஞ்சி வடிகட்டமாக அனுப்பும்போது அதன் மூலயமா நூற்புழுக்கள் வந்து நம்மளுக்கு குளித்தட்டுகள் வர வாய்ப்புகள் வருது. அது மாதிரி நம்ம வந்து போரல் மூலயமா எடுத்தோம்னா அவ்வளோவா வராது. இப்போ கிணற்று நீரை உபயோகப்படுத்தும் போது நம்ம ஃபில்டர் பண்ணி உபயோகப்படுத்தலாம். அதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஃபில்டர்லாம் இருக்குது, அதை உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அதாவது பாசன நீர் மூலமாக பரவக்கூடிய நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் அல்லாமல் பசுமை குடிலில் அதிகமாக வேலையாட்கள் மூலமாகவும் நிறையா நூற்புழுக்கள் பரவும். அதனால் அங்கே உபயோகப்படுத்தக்கூடிய காலணிகள் இதெல்லாம் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிடணும். அங்கே ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்ட பாலித்தீன் பைகளையும் நம்ம திரும்ப உபயோகப்படுத்துறத தவிர்க்கலாம். பசுமை குடிலில் உபயோகப்படுத்தக்கூடிய மண்ணை வந்து மறுசுழற்சி வந்து பெரும்பாலும் இடத்துல பண்ணுறாங்க. அந்த மாதிரி மறுசுழற்சி பண்ணுறது நம்ம தவிர்க்கிறது மூலயமா வந்து நூற்புழுக்களை வந்து நம்ம அதிகப்படியாக உற்பத்தி ஆகிறத நம்ம தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உயிரியல் முறையில் நூற்புழு கட்டுப்பாடு நம்ம வந்து பல்கலைக்கழகத்து மூலயமா நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற உயிர்கொல்லி மூலமாகவும் ட்ரைக்கோடர்மா விருடி அப்படிங்கிற நூஞ்சான உயிர்கொல்லி மூலயமாகவும் நம்ம கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நூற்புழுக்களுக்கென்றே பிரத்யேகமாக உள்ள பெசிலோமைசஸ் லில்லாசினஸ் என்கின்ற பூஞ்சான கொல்லி, இது வந்து நூற்புழு முட்டைகளை தேடி அழிக்கக்கூடியது. இதனை 2.5 கிலோ ஒரு ஹெக்டருக்கு அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்கும், அதாவது தூள் வடிவில் கிடைக்கிறதுனால அதையும் நீங்கள் உபயோகப்படுத்தி இயற்கை உயிர்கொல்லி மூலமாகவும் நம்ம கட்டுப்படுத்தலாம். நூற்புழு பாதிக்கப்படாத நாற்றுகளை வந்து நம்ம உபயோகப்படுத்துவதன் மூலமாக பாதி இதை வந்து நம்ம குறைச்சிடலாம். ஏன்னா வெளியிலேருந்து நாற்றங்கால் மூலியமாக பரவது தான் பசுமை குடியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல் மறுசுழற்சி பாலித்தீன் பைகளையோ நூற்புழு பாதிக்கப்பட்ட வேர்களையோ கலெக்ட் பண்ணி எரிச்சிடலாம். இல்லைன்னா மறுசுழற்சி செய்வதை தவிர்த்து புதிய மண்ணை உபயோகப்படுத்தும் மூலயமா வந்து பசுமை குடிகளில் நூற்புழுகளை கட்டுப்படுத்தலாம். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து முடியுமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நூற்புழு தாங்கக்கூடிய ரகங்களை வளர்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட நாற்றுகளை உபயோகப்படுத்தி நம்ம நூற்புழு தவிர்க்கலாம். மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட பசுமை குடில்களில் நூற்புழுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து கெமிக்கல் ரெக்கமெண்டேஷன் நம்ம சொல்கிறோம், அதாவது வந்து ரசாயன மூலியமாக நம்ம நூற்புழை கட்டுப்படுத்தலாம். அதற்காக கார்போபியூரான் என்று சொல்லக்கூடிய குருணை மருந்தை ஃபியூரோடான் சொல்லுவோம், 33 கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற விகிதத்தில் இட்டும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம்.
நூற்புழு தாக்குதல் வந்து இந்த பயிர் சத்துக்கள் குறைபாடுகளை தான் ஒத்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. விவசாயிகள் வந்து மண் பரிசோதனை செஞ்சு பார்த்துருந்தாங்கன்னாக்கா அதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிருக்கும். அப்படி செய்ய முடியாத சூழ்நிலையில இப்போ அந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சதுனாக்க அது வந்து சத்து பற்றாக்குறையா இல்லை நூற்புழு தாக்குதலான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்படி அவங்க சத்து பற்றாக்குறை இல்லை இது நூற்புழு தாக்குதல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த பயிரை காப்பாற்ற முடியுமா?
கண்டிப்பாக முடியும் மேடம். நூற்புழு பாதிப்பு வந்து சத்து குறைபாடு போலதான் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு முக்கியமான காரணம் பெரும்பாலான நூற்புழுக்கள் வந்து வேர்ப்பகுதியை தான் பாதிக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்களை பயிரின் மற்ற பாகங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய சத்துக்களை எடுத்துச் செல்லக்கூடிய அந்த திசுக்கள் வந்து சைலம் ஃப்ளோயம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் வந்து நூற்புழுக்கள் பாதிப்புகள் வந்து இருக்கிறதுனால நீங்கள் போதுமான அளவு சத்துக்களோ அல்லது நீரோ நம்ம மண்ணில் இருந்தாலும் அதனால் வந்து இறகிச்சு கொள்ள முடியாது, வேர்கள் மூலியமும் உறிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா வேர்ப்பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால எடுக்க முடியாது. இதனால் வந்து அதனுடைய வெளிப்பாடு எப்படி தெரியும், சத்து குறைபாடு மாதிரி தான் இருக்கும். இதற்கு நாம் வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒரு செடியோ அல்லது எங்கெங்கெல்லாம் அந்த சத்து குறைபாடு மாதிரி இருக்கோ முழுதாக செத்த செடிகளை எடுக்கக்கூடாது, அதாவது காய்ந்து போன செடிகளை எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில் எடுத்து வேரோடு எடுத்து அதில் வந்து ஏதாவது வேர் முடிச்சுக்கள் தென்படுகின்றதா என்று நம்ம கண்டுகொள்வதன் மூலமாக வேர் முடிச்சு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எடுத்த உடனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதனுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா சராசரியாக 25-30 நாட்கள். நீங்கள் நட்ட ஒரு 20 நாட்கள்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிடலாம், ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். வேர் முடிச்சு வந்து மிகவும் எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு வேரை பிடுங்கி ஒரு ஏதாவது ஒரு மாதிரி செடி எடுத்து அதனுடைய வேர்ப்பகுதியை நம்ம உற்று நோக்குவதன் மூலமாக எளிதாக நூற்புழுக்களை கண்டுபிடிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நன்மை செய்யக்கூடிய ரைசோவியம் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கின்றன. ஆனால் தக்காளிக்கு அதை வராது, மற்ற செடிகளுக்கு நான் சொல்கிறேன். பரு மாதிரி, அதாவது அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நகத்தில் வந்து இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா வெளியே ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்கிறது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வந்து செடிகளுக்கு நன்மை செய்யக்கூடியது. ஆனால் நூற்புழுக்களுடைய பாதிக்கப்பட்ட வேர் முடிச்ச வந்து நீங்கள் வந்து அதை ஈஸியாக எடுக்க முடியாது. எப்படி ஒரு யானைக்கால் நோய் மனுஷங்களுக்கு வந்துட்டால் கால் அப்படியே வீங்கி போயிடுது அந்த மாதிரி இருக்கும். இதன் மூலியமாவே மிகவும் எளிதாக நீங்க வேர் முடிச்சு நூற்புழுவா இல்லை வேறு ஒரு காரணமான மிக எளிதாக கண்டுகொள்ளலாம்.
சரிங்க, நூற்புழு தாக்குதலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு பயிற்சி இருந்தா அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த நூற்புழு தாக்குதல் நமக்கு ஓரளவுக்கு வளர்ந்து அந்த பயிர்ல அந்த அறிகுறி தெரியுது, இது நூற்புழுதான்னு கண்டுபிடிச்சிடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அந்த கால இடைவெளியில இந்த பயிர் மகசூல் ஏதாவது பாதிக்கப்படுமா?
நூற்புழு தாக்குதல்னால வயல்வெளியில் செய்யக்கூடிய பாதிப்பை விட ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன என்றால் 10-30% அதிகப்படியான பாதிப்பு வந்து நூற்புழுக்கள் வந்து இந்த பசுமை குடிகளில் ஏற்படுகின்றன என்று கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கு முக்கியமான காரணம் அங்கு நிலவும் அசாதாரணமான சூழ்நிலைகள் தான். அதிகப்படியான வெப்பமும் அதிகப்படியான ஈரமும் தேவையான சத்துக்கள் ஒரே இடத்தில் நூற்புழுக்களுக்கு கிடைக்கின்றன. அதனால் வந்து நூற்புழுக்கள் பல்கி பெருகி அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. அதனால் வந்து நம்ம இதை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் சொல்லணும். அது பசுமை குடிகளில் நம்ம ஏற்கனவே கூறிய முறைகளை வந்து நீங்கள் அடிப்படையிலிருந்தே கொண்டுட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மகசூல் இழப்பை தவிர்க்க முடியும். வந்ததுக்கப்புறம் கட்டுப்படுத்த ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம், முழுதாக கட்டுப்படுத்த முடியாது. வருமுன் காப்பது தான் மிகவும் சிறந்த வழி. அதனால் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல பெட்டு மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை நாற்று உற்பத்தி செய்யக்கூடிய மண்ணிலிருந்து நம்ம இதனுடைய இதை ஆரம்பிக்க வேண்டும். இல்லை என்றால் நூற்புழுக்கள் மட்டுமல்லாமல் நூற்புழுக்கள் வேரில் புயந்து காயம் ஏற்படுத்துவதால் நூற்புழு மற்ற நோய்களுடன் சேர்ந்து கூட்டு நோய்களை உற்பத்தி செய்து 20-30% அதிகப்படியான இழப்பை இன்னும் ஏற்படுத்தும். அதனால் வந்து நூற்புழு கட்டுப்பாடு மிகவும் முக்கியமானது. மற்ற நோய்களை கட்டுப்படுத்த நூற்புழு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். ஏனென்றால் இது வந்து வேரில் வந்து நான் ஏற்கனவே கூறியது போல காயங்களை ஏற்படுத்துவதால் ரொம்ப எளிதாக தீமை செய்யும் பூஞ்சானங்கள் அல்லது பாக்டீரியா வித்துக்கள் எளிதாக வேரின் உட்புகுந்து தாக்கக்கூடிய வல்லமை படைத்ததனால் நூற்புழு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். வறுமுன் காட்பது அதை விட அவசியம். பசுமை குடிலில் வந்து ஏற்கனவே சொன்னது போல 60% இழப்பு இருக்கும் என்று தற்பொழுது மத்திய அரசாங்கத்தால் கரண்ட் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய போன மாதம் வந்த ரிப்போர்ட்ல கூட வந்து இந்த மாதிரி இது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் வந்து செஞ்சு நாங்கள் அதிகப்படியான மகசூல் இழப்பு ஏற்படும் நாங்கள் சொல்லிட்டு வரோம். குறைந்தது வந்து 30-60% அதிகப்படியான வயல்வெளியில விட அதிகப்படியான இழப்பு வந்து இங்கே அதிகமாக வருங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம்.
அதாவது அந்த பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ரெண்டாவது இந்த பசுமை குடியில் நிலவக்கூடிய சூழ்நிலை வந்து நூற்புழுக்களுடைய பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதனால நம்ம ஆரம்பத்திலேயே அந்த நிலத்தில் நம்ம சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நூற்புழுக்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கணும் இல்லைங்களா?
கண்டிப்பாக.
இப்ப அடுத்தது நீங்க சொல்லும்போது நாற்றுக்கள் வெளியிலேருந்து வரும்போது முக்கியமா இந்த நூற்புழுக்கள் பரவுது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி நாற்று நம்ம ஒரு இடத்துல இருந்து வாங்கும் போது எந்த முறைகளை பின்பற்றினா அதுல வந்து நூற்புழுக்கள் இல்லாம நம்மளுடைய அந்த பசுமை குடியில நம்ம வந்து பாதுகாக்க முடியும்?
நாற்றுக்கள் வாங்குவது மிகவும் தவிர்க்க முடியாத ஒன்று. என்னன்னா தற்போது விவசாயிகள் வெளியில இருந்து நாற்றுக்கள் என்ன என்றால் அவங்களுக்கு வந்து ரிஸ்க் என்று சொல்லக்கூடியது வந்து ரொம்ப கம்மி. வெளியிலிருந்து வாங்கும் போது அவங்களுக்கு 1 ரூபாய்க்கு ஒரு செடிக்கு 1 ரூபாய் கொடுத்து கூட ரொம்ப எளிதாக வாங்கி விடுகின்றார்கள். அதனால் அதற்குரிய தரமான நாற்றுகள் அவங்களுக்கு கிடைக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடக்கிறதில்ல. தரமான நாற்றுகள் வாங்குவது மிகவும் நல்லது. அதே சமயத்தில் அதில் நூற்புழுக்கள் பாதிச்சிருக்கா இல்லையாங்கிறத வந்து ரொம்ப எளிதாக பார்க்க முடியும். அதில் விவசாயிகளுக்கு கொஞ்சம் அதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்கினாலும் போதும். இப்போது ஒரு 10 ட்ரேவுக்கு ஒரு இடத்துல அந்த ப்ரோட்ரேன் சொல்லக்கூடிய அந்த குழித்தட்டலை ரேண்டமாக எங்கேயாவது ஒரு வேருடன் எடுத்து அதை வந்து ஒரு பேசின் சொல்லக்கூடிய ஒரு தட்டில் பிளாஸ்டிக் தட்டில் வந்து தண்ணி ஒரு லிட்டர் அல்லது 5 லிட்டர் விட தண்ணி விட்டுட்டு அதில் வந்து அப்படியே மூழ்கு வச்சிங்கன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் பிரிஞ்சு போயிட்டு உங்களுக்கு வேர்கள் வந்து மிகவும் அழகாக தெரியும். அதில் வேர் முடிச்சு இருக்கின்றதா இல்லை என்பது நீங்கள் நாற்றுகள் ஈவன் 15-20 நாட்களான செடிகளிலே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இது வந்து மிகவும் எளிதான முறை. இதை வந்து நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணிங்களா கூட போதும். அங்கொன்று இங்கொன்றாக எடுத்து 4-5 ட்ரேவுக்கு ஒரு செடிகள் வீதம் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி மூலியமாக நீங்க வந்து இருந்ததுன்னா நீங்க ரிஜெக்டே பண்ணலாம். நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க, உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இதனால வந்து அவங்க தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்யக்கூடிய அவங்களுக்கும் விழிப்புணர்வு வரும். நல்ல செடிகளை கொடுக்கலன்னா ஃபார்மரே வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, அது வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்களுக்கும் வந்து இழப்பை வந்து தவிர்க்கலாம். சில சமயம் வேறு அழுகினதுக்கு அப்புறம் தான் வெளியில வெளிப்பாடு வரும். அதையும் நம்ம வந்து எளிதாக கண்டுபிடிக்கலாம். மேடம்,
நாற்றுகளை வந்து நல்லா வேற பரிசோதிச்சு அதுல வேர் முடிச்சுக்கள் இருக்கா அப்படிங்கறத பார்த்தா நம்ம நூற்புழு தாக்குதல் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வாங்கணும் இல்லைங்களா? முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த பாசன நீர் ஆற்று தண்ணீரை வந்து பயன்படுத்தினாங்கனாக்க அதன் மூலமா வந்து நூற்புழுக்கள் தாக்குதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப நிலத்தடி நீரை பயன்படுத்தும் போது நூற்புழு தாக்குதல் இருக்காதுன்னு சொல்ல முடியுமா?
நிலத்தடி நீர்ல அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து நம்ம பரிந்துரைக்கப்பட்ட அளவில் வந்து ஃபில்டர் உபயோகப்படுத்தி செய்யறது மிகவும் நல்லது. முழுமையாக வராது என்று சொல்ல முடியாது. அதன் மூலியமாக பரவக்கூடிய நூற்புழுக்கள் குறைவாக இருக்கலாம். நீங்கள் வந்து லட்சக்கணக்காக செலவு செய்து பசுமை குடிகள் அமைக்கிறீங்க, அதில் சொட்டு நீர் பாசனமோ தெளிப்பு நீர் பாசனமோ உபயோகப்படுத்துகிறோம், அதில் வந்து ஒரு ஃபில்டர் வந்து அதிகப்படியாக வந்து சேர்க்கறது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. 300-350 மைக்ரான் என்று சொல்லக்கூடிய அளவில் வந்து ஃபில்டர்ஸ் வந்து இருக்குது. அது உபயோகப்படுத்துகிற மூலியமாக வந்து இந்த நூற்புழுக்களை வந்து முற்றிலுமாக தவிர்க்கலாம். அது நீர் மூலியமாக பரவக்கூடிய நூற்புழுக்களை நாம் முற்றிலுமாக தவிர்க்கலாம்.
சரிங்க, இப்போ வந்து நாற்றங்கால்களிலிருந்து வரக்கூடிய தாக்குதலை நம்ம நல்லா கவனித்து அதன் மூலமாக வராமல் தடுத்துக்கணும். அதே மாதிரி நம்முடைய பசுமை குடியில் அமைக்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த மண்ணையும் நம்ம வந்து பரிசோதனை பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி நம்ம நாற்றுகள் வாங்கும்போது பரிசோதனை பண்ணி வாங்குகிறோம், வேற ஏதாவது ஒரு வழியில் நூற்புழுக்கள் நம்ம பசுமை குடியிலுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து தாக்குதல் அதிகப்படியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க வேப்பம் புண்ணாக்கு இடலாம், உயிர் உரங்கள் இடலாம், இயற்கை பூசண கொல்லிகள் உயிர் பூசண கொல்லிகளை இடலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த முறைகள்லாம் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தியிருந்தோம்னா இந்த தாக்குதல் வந்து குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்.
கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சது தான் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இதற்கப்பால் வேறு என்ன மூலியமாக பரவும் என்றால், பொதுவாக அதில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்வெண்டாக, அதாவது ரொம்ப அதிகமாக போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அங்கே ஒவ்வொரு தரம் அறுவடைக்கும் நம்ம ஒன்று உள்ளே சென்று வெளியே வர வேண்டும். அப்போ கதவுகளை மூலியமாகவும் நம்ம நடந்து போகும்போது காலணிகள் மூலியமாகவும் அதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய சாக்கு பைகள் மூலியமாகவும் நூற்புல்கள் பரவ நிறைய அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதனால் நம் வந்து வேலையாட்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், காலணிகளை வெளியே விட்டு செல்ல வேண்டும். அதற்கென்று பசுமைக்குடியில் முன்புறம் வந்து அதை டிஸ்இன்ஃபெக்டன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நிறைய பசுமைக்குடியில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அங்கே வந்து கால்களை நினச்சி சுத்தப்படுத்திக்கிட்டு மறுபடியும் உள்ளார போவாங்க. அதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு நோய் கிருமிகளோ அல்லது நூற்புழுக்களோ மண்ணின் மூலியமாக நம் காலின் மூலியமாக அல்லது வந்து மண்வெட்டி அல்லது ஹேண்டுகோன் சொல்லக்கூடிய கலக்கத்தின் மூலியமாகவும் பரவதையும் நம்ம வந்து சுத்தப்படுத்திட்டு நம்ம போய் உபயோகப்படுத்திட்டு மறுபடியும் சுத்தப்படுத்திட்டு வெளியில் வந்துட்டோம்னா நம்ம உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, வெளியிலேருந்து உள்ளார வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த மாதிரி மூலியமாலும் நம்மளை வந்து நூற்புழுக்கும் தாக்குதலை தவிர்க்கலாம்.
இப்போ நூற்புழு தாக்குதல் வந்து நமக்கு தெரிந்த முறைகள் எல்லாமே இந்த தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறோம். சாதாரணமாக மண் பரிசோதனை செய்கிறோம், ஒரு ஒரு பயிர் சாகுபடிக்கு முன்னாடி பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மண் பரிசோதனை செய்கிறதும் ஒவ்வொரு பயிர் சாகுபடிக்கு முன்னாடியும் செய்யணுமா, இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் செஞ்சால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் இருக்குங்களா?
பசுமை குடியில் பொறுத்தவரையிலும் ஒரு வருடம் இல்லை 2 வருடங்களுக்குள் நம்ம வந்து திரும்ப திரும்ப செய்வதன் மூலியமாக ஒரு ப்ரிகாஷன் சொல்லக்கூடிய வருமுன் காப்புங்கிறது நல்லது. அது வந்து வேளாண் பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே செஞ்சு தரும், அதற்காக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் ஏற்பட போவதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மண் மாதிரிகளை எடுத்து அருகிலுள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கோ அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையங்களுக்கோ நீங்கள் கொண்டு சென்றால் அவர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்து உங்களுக்கு வந்து மிக எளிதாக உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லிடுவாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் எடுக்க முடியலனாலும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது புதியதாக ஒரு பயிர்கள் போடுறீங்க, முக்கியமாக காய்கறி பயிர்கள், நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை செய்து கொண்டால் மிகவும் நல்லது.
இப்போ பரிசோதனைக்கு மண் எடுக்கும்போது நம்ம சாதாரணமாக மண் பரிசோதனைக்கு சொல்கிற அதே முறையில் தான் எடுக்கணுமா, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது முறைகள் இருக்குங்களா?
கொஞ்சம் வேறுபடும், ஆனால் கிட்டத்தட்ட 90% அதே முறை தான் நம்ம எடுக்க வேண்டும். முக்கியமாக மேல் மண்ணை எடுக்கக்கூடாது, ஏன்னா நூற்புழுக்கள் வந்து வாழ குறைந்த அளவு தண்ணீர் தேவை. மேல் மண்ணில் வந்து அதிகமாக காய்ஞ்சி இருக்கிறனால மேல் மண்ணை வந்து எடுத்துட்டு வேர்களோடு சேர்த்து எடுக்கணும். நம்ம வந்து மண் மாதிரி வந்து சத்துக்களுக்காக இருக்கிறது வந்து எனக்கு வேர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, வேர்கள்லாம் நீக்கிட்டு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக வேறுபடுறது என்னென்னா ஆணி வேரை எடுக்கக்கூடாது, சல்லி வேர்களையும் அதை ஒட்டி உள்ள மண்ணையும் எடுக்க வேண்டும். நீங்கள் மற்றபடி அதை வி ஷேப்பில் வெட்டணும், மற்றதெல்லாம் வந்து பொதுவானது. வித்தியாசம் என்னவென்றால் வேர்களை கண்டிப்பாக எடுக்க வேண்டும், ஏன்னா வேர்களில் வந்து நூற்புழு இருக்கா இல்லையானது நாங்கள் அதையும் பரிசோதனை செஞ்சு மண்ணையும் பரிசோதனை செஞ்சு சொல்லுவோம். அதனால் வேர்களை கண்டிப்பாக எடுக்கணும், ஆணி வேரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நூற்புழுக்க தாக்குதல் பெரும்பாலும் சல்லி வேர்களிலேயே இருக்கும்.
சரிங்க சார், இப்போ வந்து இந்த பசுமை குடியில் எப்படி நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கான முறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எங்கள் நேயர்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. இதில் முக்கியமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இயற்கையான உரங்கள் இடுபொருட்கள் இதையெல்லாம் பயன்படுத்துறத விட மண் வந்து அடிக்கடி பரிசோதனை பண்ணிக்கணும். ரெண்டாவது, நம்ம நடவு பொருட்கள் உள்ளே கொண்டு வரும்போது ரொம்ப கவனமாக அதை நம்ம பார்த்து அதில் நூற்புழு இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். நாற்று உற்பத்தியாளர்களுக்கும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா?
ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் பசுமை குடியில் நூற்புழு மேலாண்மைக்கான முறைகள் பற்றி ரொம்ப அருமையாக எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். வணக்கம்.
விவசாய பெருமக்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்.
நேயர்களே, பசுமை குடில நூற்புழு தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த நூற்புழுக்களுடைய தாக்குதல் இருந்து எப்படி நம்ம பயிர்களை பாதுகாத்து மகசூல் இழப்பை தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய விவரங்கள் சொன்னாங்க நம்ம பல்கலைக்கழக நூற்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி கலையரசன் அவங்க. நூற்புழுக்கள் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த விவரங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருந்தது அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422243105 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளுங்க, அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அதாவது crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கருத்துக்களை எழுதுங்க.